السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாள்வோனை போற்றி புகழ்ந்து உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய மஸ்ஜிதில் ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சூன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருக்க செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபிஈன்களும் அவுலியாக்களும் சுஹதாக்களும் ஏற்று நடத்தி நமக்கு வழிகாட்டியாக விட்டு சென்றார்களோ, அத்தகைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹு தஆலா வழி நடத்தி அருள்புரிவானாக. உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு உலகத்து இதயமால் கஹதத்துல்லாவை தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்று அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருநிற்காவையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அகீதாவுடைய விளக்கத்தின் இந்த தொடரில் முக்கியமான வாழ்க்கையிலேயே முக்கியமான இபாதத்தாக இருக்கக்கூடிய தொழுகை சமுதாயத்துக்கு மத்தியில் பொறுபோக்காக ஆக்கப்பட்டு அந்த தொழுகையினுடைய சட்டங்களில் கேலிக்கூத்துகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை சமுதாயத்தில் இன்று பார்க்கிறோம். முற்காலங்களில் தொழுவது என்றால் அடக்கம் ஒடுக்கமாக மரியாதையாக என்று தொழக்கூடிய சூழ்நிலை மாறி தொழுகையில் கைகட்டுவது ஒரு புதிய முறையில், விரலை ஆட்டுவது என்ற ஒரு முறை, தொழுது முடித்து விட்டோம் என்றால் இமாம் அல்லாவிடம் துஆ கேட்டால் அதற்கு ஆமீன் சொல்ல மாட்டேன் என்று ஒரு கூட்டம் என்று சமுதாயம் உருவெடுத்தால் அதைத்தான் அல்லாஹு குர்ஆனில் ஒரு விதமாக சொல்வான், தொழக்கூடிய சில தொழுகையாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. அல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. எத்தகைய தொழக்கூடியவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகைகளில் பொறுபோக்காக நிற்பார்கள். யாருக்கு முன்னால் நிற்கிறோம், யாருக்கு முன்னால் நாம் முனாஜாத் உரையாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்காமல், நான் யார் என்பதை விளங்காமல், நாம் அடிமை நம்முடைய எஜமானன் மாலிக்குள் முழுக் என்பதை விளங்காமல் அந்த தொழுகை ஒரு கேலிக்கூத்தாக மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஆரம்பமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். நாம் இதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். சப்பினை நிற்கிற பொழுது சப்பு எப்படி ஒழுங்கு செய்யப்பட வேண்டும், நேராகவும் நெருக்கமாகவும் நெல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த நேர் என்பது நம்முடைய குதிங்காலை தான் பார்க்க வேண்டும். குதிங்காலை நாம் ஒரு வரிசையில் இங்கு முஅத்தினாக நிற்பவர் எந்த இடத்தில் அவர் வைத்திருக்கிறாரோ அதே இடத்தில் நம்முடைய குதிங்கால், நமக்கு அடுத்தால் நிற்பவர் நம்முடைய குதிங்கால், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது.
முன்பகுதியை பார்க்க வேண்டிய தேவை இல்லை. பிற்பகுதியை பார்த்து குதிங்கால் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் தப்பை சரி செய்ய வேண்டும். நாளை 27வது நாள் புதிய சகோதரர்கள் எல்லாம் தொழுகைக்காக வேண்டி வருவார்கள். தப்பை சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எல்லா நேரங்களிலும் அந்த குதிங்காலை வைத்து சரி செய்ய வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்திற்கு நின்றதற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சாட்டையை எடுத்துக்கொண்டு வந்து பின்னால் வந்து கால்கள் முன்னால் ஏறி நின்றாரோ அல்லது பின்னால் இறங்கி நின்றாரோ சாட்டையால் தட்டி சரி செய்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். நாம் அதை முழு கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, தொழுகையிலே ஒழு செய்கிற பொழுது உள்ள ஒழுக்கங்கள் ஒரு காலத்தில் பேணப்பட்டுக் கொண்டிருந்தது. பேசாமல் ஒழு செய்வது, முடிந்தால் கிபிலாவை முன்னோக்கி இருந்து ஒழு செய்வது. நம்ம எங்க இருந்து ஒழு செய்தாலும் ஒழு கிடைத்துவிடும். கிபிலாவை முன்னோக்கி நாம் ஒழு செய்தால் ஒரு சுன்னத்து கிடைக்கும். நாளை தியாமத்து நாளை ஒரே ஒரு அமல் கிடைக்காதா சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று மனிதன் கை சேதப்படுவார். இது போன்ற அற்பமான விஷயங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவன் பசாது நிறைந்த இந்த காலத்தில் ஒரே ஒரு சுன்னத்தை சுன்னத் என்று நினைத்து கடைபிடித்தால் அவனுக்கு 100 ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் கடைபிடிக்க வேண்டும். 3 தடவை ஒழு செய்வது, கையை கழுவுகிற பொழுது கையில் உள்ள பாவங்கள் நீங்க வேண்டும் என்றும், காலை கழுவுகிற பொழுது தியாமத்து நாளில் என்னுடைய கால் பாதம் ராத்திரமுத்தத்தையும் பாலத்து தடுமாறிவிடக் கூடாது என்ற நிலையிலும், வலது கையை கழுகுகிற பொழுது யாழ்வா நாளை தியாமத்து நாளில் நன்மையினுடைய பட்டோலையை இந்த வலது கையில் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும், இடது கையை கழுவுகிற பொழுது யாழ்வா நாளை தியாமத்து நாளில் என்னுடைய இடது கையில் அந்த பட்டோலையை தந்துவிடாது என்ற எண்ணத்தோடும், முகத்தை கழுவுகிற பொழுது நாளை சுவனத்தில் மகசூர் மைதானத்தில் சிலருடைய முகங்கள் வெளுத்து பிரகாசித்துக் கொண்டிருக்குமே அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்துவிடு என்ற துஆவோடும், சிலருடைய முகம் கருத்து இருளடைந்து போயிருக்குமே அந்த கூட்டத்தில் என்னை சேர்த்து விடாதே என்ற ஒழுக்கமெல்லாம் தேடப்பட்டு நாம் ஒழுங்கு செய்து வந்து நிற்கிறோம். வந்து நின்றால் சில இடங்களிலே அல்லாஹுத்தாலா நம்முடைய பள்ளியை கடைசி வரையிலும் சுன்னத்துல் ஜமாத்துடைய அடிப்படையில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். தொழுகையிலே கை கட்டுகிற பொழுது இந்த அபாய குறியை போன்று இந்த நம்ம எலக்ட்ரிக் மின்சார போஸ்டுகளிலே ஒரு பெரிய அபாயத்துக்காக வேண்டி ஒன்று போடப்பட்டிருக்கும். அதே போன்று சிலர்கள் என்னை தொடாதே தொடராதே என்ற முறையிலோ என்னவோ இப்படி கைகட்டுவது, இதுதான் சரி என்ற முறையிலும் நினைப்பது, இதையெல்லாம் நாம் தெரிந்து வைக்க வேண்டும் என்ற முறையில் சொல்லுகிறேன். நாம் நம்முடைய மசாலாவில் கைகட்டுகிற பொழுது கூட சிலர்கள் கையை இப்படி கட்டுவது இப்படி சிலர்கள் கற்றுக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் தெரியாததை எத்தனை வயதானாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கையினுடைய உள்ளங்கை இந்த மணிக்கட்டை பிடிக்க வேண்டும், பிடித்து தொப்புளுக்கு கீழால் நாம் கைகட்ட வேண்டும். ஹனபி மதுரவின் படி இமாம் அல்லாலும் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், இந்த உள்ளங்கை மணிக்கட்டை பிடிக்க வேண்டும். அதாவது ஒரு மணிக்கட்டு இன்னொரு மணிக்கட்டோடு சேர்ந்திருக்க வேண்டும். சேர்ந்த நிலையில் தொப்புளுக்கு கீழாக நாம் கைகட்டுகிறோம். இதுதான் சுன்னத்தான வழிமுறைகளின் ஒரு வழிமுறை. இரண்டாவது ஒரு வழிமுறை, நெஞ்சுக்கு கீழால் கைகட்டுவார். தொப்புளுக்கு மேல் நெஞ்சுக்கு கீழ் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அப்படி கைகட்டுவார்கள். இன்னும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் இருந்தவர்களுக்கு தெரியும், கையை தூக்கி கட்டாமல் அப்படியே விட்டு விடுவார்கள், கெட்டவே மாட்டார்கள். தொப்புளுக்கு கீழும் இல்லை, தொப்புளுக்கு மேலையும் இல்லை, கெட்ட மாட்டார்கள். இது மாலிக் மதுஹபு போன்ற மதுஹபுகளில் இருக்கிறது. இது மூன்றும் தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சரியான வழிமுறை. இதற்கு மாற்றமாக நான்காவது ஒரு வழிமுறையாக தொடராதே தொடாதே என்ற முறையில் இப்படி கைகட்டுவது, அது இஸ்லாமிய ஏகோபித்த கொள்கையை அடித்து நொறுக்குவதாக அமைகிறது என்பதோடு மட்டுமல்லாமல், ஹதீஸுக்கு பொருள் சொல்ல தெரியவில்லை, தான் தோல்விக்கரமான இதண்டாதாரமான முறையில் விளக்கம் சொல்லுவது. நாம் தொப்புளுக்கு கீழால் கைகட்டுகிறோமே, அது இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வைஹத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சரியான ஹதீஸுகள் 3-4 ஹதீஸுகள் சரியான பரம்பரையோடு சரியான பரம்பரையோடு தொப்புளுக்கு கீழால் சுர்ரத்தி, சுர்ரத் என்றால் தொப்புள், தொப்புளுக்கு கீழால் கைகட்ட வேண்டும் என்ற ஹதீஸே வந்திருக்க, இதற்கு மாற்றமான ஹதீஸை சொல்லி அப்படி கட்டாதீர்கள், அதுவெல்லாம் ஹதீஸ் இல்லை, அதுவெல்லாம் லைஃப் என்று சொல்லிவிட்டு இவர்கள் கைகட்டுகிறார்களே. அலஸ்தது என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அலஸ்தது அலா என்றால் மீது என்று அர்த்தம் கொடுக்கிறார்கள், நெஞ்சிற்கு மீன், நெஞ்சின் மீது கைகட்ட வேண்டும் என்று. அந்த ஹதீஸ் அத்தனையும் அதிலே பலகீனமான ஹதீஸ்களாக இருக்கிறது. இவர்கள் தொழுகையை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். நபி வழியில் நம் தொழுகை முதல் புத்தகம், என்னிடத்தில் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அல்லாஹால ஒரு காலம் சுன்னத்துல் ஜமாத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தர காத்துக் கொண்டிருக்கிறான். அப்போது இதுவெல்லாம் பாதுகாக்கப்பட்டால் பலன் கொடுக்கும் இந்த முறையில் பாதுகாத்திருக்கிறேன். நபி வழியில் நம் தொழுகை என்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலே இவர்கள் ஒரு ஹதீஸை போட்டார்கள். போட்டு அதற்கு பின்னால் நபி வழியில் நம் என்பதை மாற்றிவிட்டு தொழுகை என்று ஒரு புத்தகம் போட்டார்கள். அடுத்து இன்னொரு தொழுகை என்று வேறொரு புத்தகம் போட்டார்கள். இந்த புத்தகங்களில் எல்லாம் இப்னு ஹுசைமாவில் வரக்கூடிய ஹதீஸை போட்டுக் கொண்டிருந்தார்கள். போட்டால் அதிலே லைத் இருக்கிறது, லைத் இருக்கிறது என்று நாம் கேட்டோம். அடுத்து இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸை அப்படியே தன்னுடைய புத்தகங்களில் போட்டுக் கொண்டு வந்தார்கள். நெஞ்சுக்கு மேலே கைகட்டுவதற்கு, இது கைகட்டக்கூடாது, இது வழி சொல்லவா என்று சொன்னால் என்ன சொல்லி இருக்க வேண்டும், சஹியான ஹதீஸ் ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று சொல்லாமல் எங்களுடைய கொள்கைக்கு தேர்வாக நாங்கள் ஹதீஸை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஹதீஸை பார்த்து கொள்கை அமைப்பதா, கொள்கைக்கு தேர்வாக ஹதீஸை தேடுவதா, இது அவர்கள் சொன்ன வாக்கு. நாங்கள் ஹதீஸ் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று தேடி தேடி கியாமத்து நாள் வரையிலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், நாற்பரும் இமாம்கள் வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்தவர்கள், அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சட்டத்தை ஒன்றும் தெரியாத அறிவிகளால் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் லைபான ஹதீஸை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சரி, லைபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ், அதா என்பதற்கு மீதி என்று அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அருமையானவர்களே, இதுவெல்லாம் மாணவர்களுக்கு அரபிக் கல்லூரிகளில் பாடம் நடத்த வேண்டிய விஷயமாக இருந்தாலும் நாம் விளங்கி வைக்க வேண்டிய கட்டாய நிலை. எங்காவது சென்றால் நம்முடைய இளம் வாலிபர்கள் இங்கிருந்து சுன்னத்துல் ஜமாத்தோடு விமானம் ஏறுகிறார்கள். சில சமயங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அங்கிருந்து வந்து இறங்கும் பொழுது சில பணங்களையும் சில அசைதாலையும் சம்பாதித்து வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், அருமையான வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, சத்தியத்தை விளங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வக்து கொள்கையிலும் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை பின்தொடரத்தை, அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தவிழ்ந்து வாழத்தை என்ற துஆவை நம்மளிலாவது கேட்டுக்கொண்டே இருங்கள். அருமையானவர்களே, அலா அலஸ்தவர் என்று இருக்கிறது, அலாவுக்கு மீறி என்று அர்த்தம் கொடுக்கக்கூடாது. குர்ஆனில் வருகிறது, லா தகும் அலா கபரிஹி, கபரின் மீது நிற்காதீர்கள். கபருக்கு மேல யாராவது யாரும் நிற்பார்களா? காபிர்களுடைய கபர் என்றல்ல, காபிர்களுடைய கபரின் பக்கத்தில் நிற்காதீர்கள். அப்பொழுது அந்த ஹதீஸுக்கு அலா என்ற வார்த்தைக்கு இந்த நெஞ்சின் பக்கத்தில் அல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய முறை. எந்த காரணம் கொண்டும் கையை இப்படி கட்டிக்கொண்டு நிற்பது கூடவே கூடாது. இவர்கள் ஒரு முறைப்படி கை கட்டாமலாவது இருந்திருக்க வேண்டும், கை இப்படி தூக்கி இப்படி விட்டு நிற்க வேண்டும், எங்களுக்கு ஹதீஸே கிடைக்கல, கிடைச்ச கூட கட்டுகிறோம் என்று நிற்க வேண்டும். சமுதாயத்தை கெடுத்து கை கட்டுகின்ற விஷயத்தில் எத்தனை குடும்பங்கள் குப்பை போடப்பட்டன. ஒற்றுமையாக இருந்த எத்தனையோ குடும்பங்கள், பிள்ளைக்கும் மகனுக்கும் தாப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் சண்டை, சகோதரர்களுக்கு இடையில் சண்டை, சகோதர பெருமக்களுக்கு மத்தியில் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் சண்டை. இப்ப புதிய மக்களால் தான் புதுசாக வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் தொப்பி போட வேண்டாம் என்றார்கள், அதற்கு பின்னால் என்னெல்லாமோ சொல்லி இப்ப ஒன்றுமே வேண்டாம், டவுசர் போட்டுட்டு போகலாம். ஒரு புதிய மக்களா ஒரு வருஷத்துக்கு முன்னால் அரங்கேற்றப்பட்டது, டவுசர் போட்டுட்டு சொல்லலாம். இந்த சப்தம் கேட்கக்கூடியது சகோதரிகளுக்கெல்லாம் கேட்கப்படுகிறது, மார்க்க சட்டம் விளங்கியாக வேண்டும். டவுசர் போட்டு சொல்லலாம், இவர் சட்டம் புத்தகத்தில் எழுதினதும் ஒரு ஊர்ல இவருடைய போட்டோவை கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்து இவருக்கு ஒரு டவுசர் போட்டு அதை ஊர் முழுவதும் போஸ்டர் எடுத்து ஓட்டினார். தொழுகையில் அல்லாவுக்கு முன்னால டவுசர் போட்டு நிற்கு தொழுகலாம் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு தாம் உருவத்தை டவுசரோட போட்டு போஸ்டர் எடுத்து ஓட்டின உடனே ரோஷம் வருகிறது. அருமையான சகோதரர்களே, தனக்கு ரோஷம் வருகிற பொழுது தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நமக்கு அழகான உடைகளை தந்திருக்கிற ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு ஒன்றுமில்லாமல் கூட சொல்கிறான் என்று சொல்லக்கூடிய கூட்டமோ என்னவோ தெரியவில்லை. அடுத்து கைகட்ட வேண்டிய விஷயம், நமக்கு சரியான அடி தொப்புளுக்கு கீழால் உள்ளங்கையை மணிக்கட்டில் வைத்து பழக வேண்டும். நாம் கைகட்டுகிற பொழுது அமைதியாக நின்று கைகட்ட வேண்டும். அரபி மதுகவின்படி அதுக்காமத்து சலாத் என்று சொல்லுகிற சமயத்திலேயே கைகட்ட தொடங்கலாம். ஆனால் இமாம் கட்டினால் நம்ம கட்டி நிற்க கூடாது. இமாம் கட்டி முடித்ததும் அவரோட சேர்ந்தோ அல்லது ஒரு கொஞ்சம் ஒரு செகண்ட் சிந்தியோ கைகட்டலாம் தக்பீர் தஹ்ரீமுக்காக. ஆனால் அதுல நிதானமாக நம்ம இதுவரையும் மாற்றமாக கட்டியிருந்தால் கூட மாற்றி கட்டி பழக வேண்டும். அடுத்து தொழுகைக்கு வந்து நிற்கக்கூடிய சமயம் தொப்பி வேண்டாம். தொப்பி இல்லாம இருந்தா தொப்பி போட வேண்டாம். ஒரு தனக்கு வெளியூர் போயிருக்காங்க, தொப்பி இல்லை, கர்ச்சீப் இல்லை, ஒன்றுமே இல்லை. முகம் தொடைக்க கொண்டு வந்த கர்ச்சீப்ப முகம் தொடச்சுட்டு தூக்கி வீசிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால தலையை திறந்துக்கிட்டு தொழுவது என்பது ஒரு விதமான வைராக்கியம், ஒரு விதமான அகம்பாவம், ஒரு விதமான ஆணவம். சுமார் 63 ஹதீஸ்கள் தலையை மறைக்க வேண்டும் என்று, ஒன்று ரெண்டு ஹதீஸ்கள் அல்ல, 63 ஹதீஸ்கள். ஒரு நேரம் கிடைத்தால் தலையை மறைப்பதற்கு மட்டும் வரக்கூடிய இந்த ஹதீஸ்களையே 2 மணி நேரம் பேசலாம். 63 ஹதீஸ்களை சொன்னா தொப்பி செல்லலாலயத்திலும் போடாம நின்று தொழுவாங்க என்பது ஆதாரம் காட்டிருக்கான். அதுக்கு மாற்ற மாட்டு செல்லலாலயத்தெல்லாம் நேர் வாங்கி சீவி இருந்தாங்க, அதை நாங்க பார்த்தோம். அப்ப தொப்பி போடலையே. இப்ப நான் தலைப்பா கட்டி நிற்கிறேன், ரூம்ல வந்துட்டு இருந்தா நான் எப்படி தலை சீவி இருக்கிறேன் உங்களுக்கு பார்க்க முடியும்? என்ன காரணம்? இதை கழச்சிட்டு ரூம்ல நிக்கலாம். இதை ஆதாரமா வச்சு தொழுகைக்கு சமயத்திலையும் நான் தலைப்பாகவும் இல்லை தொப்பியும் இல்லை நீங்க ஆதாரம் பிடிக்க முடியுமா? தொழுகைக்கு நேரத்தில் அப்படின்னு ஆதாரமாக ஒரு ஹதீஸு கொண்டிருல்ல. அருமையான சகோதரர்களே, தொப்பி வேண்டாம் என்று செல்லல்லாஹீஸ்வரன் சொன்னதாக ஹதீஸை கொண்டிருல்ல. இது போன்ற வீதி வந்தாதாரமான ஹதீஸுகள் செல்லல்லாஹீஸ்வரன் சொன்னாங்க. தலப்பா கட்டுறது ரெண்டு விதமா தலப்பா கட்டலாம். ஒன்று தொப்பியை போடாம வெறுமனையே துணியை வச்சு சுத்தி தலப்பா கட்டுவது, அதை செல்லல்லாஹீஸ்வரன் விரும்பல. யகூதிகளுடைய பழக்கம் தலப்பாவ தொப்பி இல்லாமல் தலப்பாகை கட்டுவார்கள். மகாபாக்களே, நீங்க தொப்பி போட்டு தொப்பிக்கு மேல தலப்பாகை கட்டுங்கள் என்று நாயகன் சொன்னதை வச்சுட்டு தலையை மறைக்கவே வேண்டாம். ஆதாரம் யகூதிகளுடைய பழக்கம் தொப்பி போடாமல் தலப்பாகை கட்டுவது, நீங்க அப்படி கட்டாதீர்கள், தொப்பி போட்டு தலப்பாகை கட்டுங்கள் என்ற ஹதீஸ்களை வந்திருக்க நாயகன் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை தலைப்பாகை கட்டியிருந்தார்கள், மஞ்சள் நிறை தலப்பாகை கட்டியிருந்தார்கள், கருப்பு நில தலப்பாகை கட்டியிருந்தார்கள் என்ற ஹதீஸ்களில் ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்க அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தொப்பியும் போடாத தலையை மறைக்காத ஒரு விதமான அருவறுப்பான தோற்றம். அருமையானவர்களே, நாம் வேதனையோடு சொல்கிறோம். அவற்றை கேட்டா இவ்வளவு சட்டம் பேசுறீங்களே, நீங்களே தொப்பு போட்டுதான் இருக்கிறீங்க. அதுக்கு அந்த ஆளு, தொப்பு என்பது ஒரு கலாச்சாரம், அது சுண்ணத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு கலாச்சாரம். என்னன்னா இவர் தொப்பி போடாம இருந்தா அகில உலக தீவிரவாதி மாதிரி இருக்கு. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, அவர் அடிக்கடி டிவியில் வருவாங்க, அவர் தொப்பி போடாம அவருடைய உருவத்தை பார்த்தா உலகத்திலேயே மிக தீவிரவாதி அவராகத்தான் இருக்க முடியும். அதனால அவர் தொப்பி போட்டுக்கிறாராம். ஒரு ஹதீஸை காட்டலாம்ல, நாயகன் தொப்பி போட்டவங்க தொப்பியெல்லாம் தொழில போட வேண்டிய தேவையில்லை, தலையை மறைக்க வேண்டாம். சஹாபாத்து தொப்பி போட்டார்கள். இன்னும் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, கண்மணி நாயகம் ஒலு செய்வார்கள், தரப்பாவோடே ஒலு செய்வார்கள். ஒலு செய்யக்கூடிய சமயம் பருவான பகுதிகளை மசூதி செய்துட்டு தொப்பிக்கு மேலே தலப்பாய்க்கு மேலேயே மசூதி செய்வார்கள் என்று ஹதீஸ்கள். இப்படி தலையை மறைப்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்க தான் தோண்டித்தனமாக புதிய ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் என்று, மேற்கத்திய நாகரிகத்தை இங்கே கொண்டு வந்து இறக்க வேண்டும் என்று. அருமையானவர்களே, இப்படியெல்லாம் சட்டம் சொல்லி தொழுகை பொதுமக்காக ஆக்கப்படுகிறது, வந்து நிக்கிது. எல்லாம் பாதுகாக்கணும். எங்கேயுமே இது மாதிரி தௌசரெல்லாம் போட்டு தொழக்கூடிய மஸ்ஜித பார்க்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய சமுதாயம் பார்த்தா வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையை தவிர வேறொன்றுமில்லை. அருமையானவர்களே, இப்படி அடுத்த கட்டம் தொப்பி ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட்டு பள்ளி வாசல்ல தொப்பி போடாமல் கொளாதீர்கள் என்று ஓரழுதி போட வேண்டிய கட்டாயம். ஏன் முன்னாரெல்லாம் நம்ம சின்ன வயசுலாம் தொப்பி இல்லைன்னா நம்ம நின்று சொல்லுவோம், யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் தொப்பி இல்லை இருந்தா போட்டிருப்பார். பள்ளிகள்ல இப்ப தொப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி அடுத்த ஒரு கட்டம், இதெல்லாம் ஒரு சுண்ணத்து, கை கட்டுவது ஒரு சுண்ணத்து, பரவே இல்லை. இதை காரணம் காட்டி சமுதாயம் உருக்குலைக்கப்பட்டு சமுதாயம் பிளவுபடுத்தப்பட்டு சமுதாயம் இல்லாமலாக்கப்பட்டு நானா நீயா என்று ஆக்கப்பட்டதை வேதனையோடு இந்த சமுதாயம் பார்த்து அடுத்து தொப்பியை வச்சு ஒரு கூட்டம் பும்மாளம் போட்டு இன்று மாறிச்சு. அடுத்தால அட்டகையாத்திர வந்து உட்கார்ந்தா என்ன ஆட்டம், ஒருத்தர் இப்படி ஆட்டுற ஒருத்தர் இப்படி ஆட்டுற, இது என்ன ஆட்டம்னே தெரியல. ஏன் இப்படி அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமயம் அஷார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தார். இஷாரான சுட்டி காட்டு, நம்ம ஒரு ஆளை சுட்டி காட்டு யாரப்பா அப்படின்னு கேட்டா இப்படி இப்படியே சுட்டி காட்டுறோம், இப்படிதான் சுட்டி காட்டும். ஒரு ஆளை குறிப்பிடுவதுக்கு இப்படி சுட்டி காட்டும். ஆதாரம் குளிர்காலமாய் குளிர்காலமாயிருந்தது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது, குளிர்ல கை நடுங்கிட்டு கை நடுங்கினத விரல் ஆற்றினதாக கை கடுமையான குளிர். வெளிநாடுகளுக்கு சென்றவங்களுக்கு தெரியும் கடுமையான குளிர்காலம் வந்ததுன்னா அந்த கடும் குளிர் அவங்களால தாங்க முடியாம அதுவும் மென்மையான உடம்பு படைத்தவங்களாயிருந்தா நடுங்கக்கூடிய சமயம் கையே ஆடிக்குன்னு வாரத வச்சுக்கிட்டு விரல ஆற்றுனதாக வச்சு ஒரு கூட்டம் இன்னைக்கு விரல ஆற்றுன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் ஆற்றுனதை நிறுத்தி இன்னொரு மூன்றாவது கூட்டம் ஆட்டுனா ஆட்டுங்கோ இல்ல அவருதான் ஆட்டாமல வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க இதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம். மூன்று பிரிவாக அவர்களே தெரிந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, நம்முடைய மதுகம் சரியான இஷாரா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களையே கிண்டு இது மாதிரி உள்ள வேலைகள் இதுவெல்லாம் தொழுகையில் விளையாட்டுகள். அருமையானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வைரலில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்து தொழுகிட்டு இருக்க தொழக்கூடிய சமயத்தில் இந்த டவுசர் போட்டு தொழலாம் உள்ளதுக்கு இவர் ஹதீஸ் ஆதாரம் அல்லாஹால பாதுகாக்க என்னெல்லாமோ சொல்லி தொடை என்பது அவுரத்தினுடைய பகுதி ஆண்களுக்கு முட்டிலிருந்து தொப்புள் வரைக்கும் நிர்பந்தமாக மறைக்க வேண்டிய பகுதி, அதை திறக்கவே கூடாது. தனியாக இருக்கும் போது அல்லாத நேரங்களில் திறப்பது என்பது ஹராமான செயல். அதை டவுசர் போட்டு தொடை என்பது அவுரத்தில் கட்டுப்பட்டதெல்லாம் மறைக்க வேண்டிய பகுதி இல்லைன்னு கொண்டு வந்துக்கிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முன்னால சஹாபாக்களும் ஆரம்ப காலத்தை பின்னால பெண்கள் நின்று பொழுதுட்டாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆண்கள் சுஜூதில் இருந்து தலையை உயர்த்தி இருப்பிடத்துக்கு வந்த பின்னாலதான் பெண்கள் தன்னுடைய தலையை உயர்த்தணும். ஏன், இயற்கையிலேயே ஆண்கள் பொழுதுட்டு இருந்தா பின்னால பார்த்தா அது ஒரு அசிங்கமான தோற்றத்தை காட்டும், அது பெண்களுடைய மனதை கெடுத்து விடக்கூடாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இந்த ஆள் எப்படின்னா ஆண்கள் டவுசர் போட்டு தொழுதாங்களாம், தொழுதுட்டு இருக்க சமயம் டவுசர் போட்டுட்டு தொழுதா அது கொஞ்சம் அகலமா இருக்கும், அசல் அவுரத்தை அவுரத்து வெளியில தெரியுமா, அதை பெண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவா சொன்னாங்களாம். நம்ம கேட்கிறோம் பின்னால நிக்கி ரெண்டாவது குரல் ஆம்பளை அதை பார்க்கலாமா, பார்க்கலாம் இவர் இவரு சட்டம் கொடுத்து வருகிறார்களா, இஸ்லாமிய சட்டமா கேள்வி கூட்டா இதெல்லாம் எவ்வளவு கண்ணியமான மார்க்கம் இந்த மார்க்கம். அந்த ஆண்களுடைய தொழில் இருக்கக்கூடிய சமயம் பின்பகுதிய உரிய முறையில இருந்தால் கூட இயற்கையின் சூழ்நிலை அதை பெண்கள் பார்த்தா அது நல்லதில்லைன்னு தொழிலாளிகள் சொன்னது ஆரம்ப காலத்துல தான். பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு தொழிலாளிகள் அனுமதித்திருந்தாங்க அந்த ஆரம்ப காலத்துல இந்த சட்டம் போட்டிருந்த இது டவுசர் போடுவதற்கு ஆதாரமாக எடுத்து போதா குறைக்கு டவுசர் போட்டு ஆண்கள் பள்ளிக்கு வர ஏற்றிக்காதிருக்க பெண்களை பள்ளிக்கு கொண்டு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். நல்ல அருமையான சூழ்நிலை, பித்து நாட்களை அரங்கேற்றுவதற்குரிய சூழ்நிலைகள். இன்னும் புதுசா கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஹாஃபேலா வச்சு தொழுவிக்க வேண்டிய தேவையில்லை, கையில குர்ஆனை எடுத்து வச்சு ஓதலாம். இது நம்ம இந்தியா பெண்கள் அப்படி தொழுவிக்க ஆரம்பிச்சாச்சாம், கையில குர்ஆன. சில வெளிநாடுகள் எல்லாம் அப்படி நடக்கிறதாக கேள்விப்பட்டேன், கையில குர்ஆனை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறது, குறிப்பிட்டாலும் ஓடி அந்த ஸ்டாண்ட்ல அப்படி வச்சுருது, வச்சுட்டு ருக்கோ சுஜூது போயிட்டு திரும்ப வந்து சூரத்துல் பாத்தியா வந்து குர்ஆனை கையில எடுத்து வச்சு தொழுகிற. செல்வாரி சிலத்தை காலத்தில் ஓடப்படல, எலும்புகள்ல ஏடுகள்ல எழுதி வைக்கப்பட்ட குர்ஆன் அப்படி ஓடப்படல. அதற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட குர்ஆன் அப்படி எடுத்து ஓடப்படல, தாபியின்களுடைய காலத்தில் ஓடப்படல, தபாத் தாபியின்களுடைய காலத்தில், இமாம்களுடைய காலத்தில் ஓடப்படல. ஹாஃபிஸாக்கள் குர்ஆன் மரணம் செய்யக்கூடிய அருமையான ஒரு பாக்கியத்தை எல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போடுறதுக்கு கையில எடுத்து வச்சு ஓதுங்க, இனி பிரச்சனையே இல்லை. எந்த ஒரு சட்டம் இன்னும் கொஞ்ச நாள் போனா ஓதவே வேண்டாம், டேப் ஆன் பண்ணா போதும், ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கையில ஒரு சின்ன ரிமோட்டை வச்சு அப்படி ஆன் பண்ணிட்டா அது கொஞ்ச நேரம் ஓடும், கொஞ்ச நேரம் ஓடி முடிச்சதும் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு ருக்குவுக்கு போக வேண்டியது. இப்படி சட்டங்கள் உருவாக்கப்படலாம், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அடுத்து இந்த தொழுகையில உட்கார்ந்து தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அல்லாஹ்விடமெல்லாம் துஆ செய்கிறோம். பர்வ தொழுகைக்கு பின்னால் துஆ செய்தால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்க. ஒரு கூட்டம் இமாம் துஆ ஓதும் அதை எதிர்க்காங்க. ஒரு சில பள்ளிகளில் பார்க்கிறோம் துப்புன்னு ஒரு கூட்டம் எழுந்திருக்கு, யாரிடத்தில் காட்டுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலுமா யா அல்லாஹ் அவனுடைய நேமத்தை எனக்கு வேண்டாம் புறக்கணித்து எந்திரிச்சு போறது. தேவையில்லைன்னா தானாட்டாவது துஆ ஓடலாம், தனியாட்டாவது கூட்டு துஆல சேர மாட்டேன். அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு துஆ ஓதனதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ். இன்னும் பல ஹதீஸ்ல அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வகாஇனா வமுத்தினா, எங்களுடைய மாநகருக்கு நீ பரக்கத் செய்வாயாக. தொழுது முடிச்சது அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்மையினுடைய வார்த்தை உபயோகிச்சு எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, எங்களை நேர்வழி பெற்றவர்களாகவும் நேர்வழி காக்கக்கூடியவர்களாகவும் ஆக்குவாயாக என்று தொழுகைக்கு பின்னால தெளிவான ஹதீஸ்கள் இருக்குது. தன்மையினுடைய வார்த்தை வச்சு நாயகமே சொன்னாங்க, ஒரு கூட்டம் துஆவோட, ஒருவர் துஆவோட ஒரு கூட்டம் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் தாரா அந்த துஆவை நிச்சயம் அங்கீகரிப்பான் என்று சரியான ஹதீஸ் வந்திருக்கிறது. இன்னும் நாயகம் சொன்னாங்க, யாராவது துஆ ஓதினால் நீங்க அதிகமா ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன் என்பது யஹூதிகளுக்கு பொறாமையை உண்டாக்கக்கூடிய செயல். ஒரு ஆள் நீண்ட துஆ ஓதுவாரு, எல்லாரும் ஆமீன் சொல்லி அந்த துஆ அப்படியே அவர்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள், பொதுவாக்கிக் கொள்கிறார்களே, இது யஹூதிகளுக்கு விரோதத்தை உண்டாக்கும். நாயகம் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கோம், ஒரு கூட்டத்துக்கு துஆ ஓடக்கூடியவர் உரிமையினுடைய வார்த்தையை வச்சு துஆ ஓதாதீர்கள், அது துரோகம் என்று ஹதீஸ் வருகிறது. இப்படியெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கோம். பல்வாறு தொழுகைக்கு பின்னால கண்மணி நாயகம் தன்மையினுடைய துஆ வார்த்தையை வச்சு துஆ ஓதிருக்காங்க, ஹதீஸ்ல வருது. ஆமீன் என்று சொன்னார்கள் என்று ஹதீஸ்ல வருதான்னு கேட்கிறாங்க. ஒரு கூட்டத்தை பற்றி தொகுப்புற தயார் பண்ணக்கூடிய சமயம் இன்னவர் பேசினார் எல்லாம் முடிஞ்சது, இன்னவர் துஆ ஓதினார் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது அப்படிதான் எழுதுவாங்க. இன்னவர் துஆ ஓதினார் எல்லோரும் ஆமீன் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு நடைமுறையே இல்லையே, ஒரு மொழியிலே அந்த நடைமுறை இல்லை. மாற்றம் செய்தார்கள் அகம்பாவமாக ஆணவமாக இமாம் துஆவோட நாங்கள் அந்த துஆலை நாம் கலந்துகிட மாட்டோம் என்று சொல்லி எழுந்திருத்து செல்வது தொழுகையை கேலி கூத்தாக்குவது, சமுதாய ஒற்றுமையை கெடுப்பது, சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்தை வரவழைப்பதை கெடுப்பது. அல்லாஹு தாரா பாதுகாப்பானாக. தொழுகையை முக்கியமான முறையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி சொன்னார்களோ அந்த ஒழுக்கத்தை பேணி அதன்படி தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாரா நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கவும் அதன்படி செயல்படவும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அறிவிட்டு கவிழ்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹு தாரா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.
புனிதம் நிறைந்த ரமலானுடைய கடைசி இறுதி நிறைவு வெள்ளி இரவு. இந்த இரவிலே அல்லாஹு தாலா கண்மணி நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் செலவாக்குவதும் தௌஃபீகத்தை தந்து நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தரில் புரிவதோடு அவர்களோடு சுவனத்தில் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு கீழால் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரில் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.